நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது தக்காளியில் விதை உற்பத்தி குறித்து கூற இருக்கின்றார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை நுட்ப அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் வி. மனோன்மணி அவர்கள்.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, என் பெயர் மனோன்மணி. நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள விதை நுட்ப அறிவியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். தற்பொழுது நாம் தக்காளியில் தரமான விதை உற்பத்தி முறைகள் என்பதை பற்றி பார்க்கலாம். உலக அளவில் தக்காளி ஒரு முக்கியமான காய்கறி பயிர் என்பது நம் அனைவருக்கும் நன்கறிந்தது. தக்காளி வந்து பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ள போதும் இதில் வந்து வைட்டமின் சி அளவு மிக அதிகமாக காணப்படுகிறது. நம் தமிழ்நாட்டிலும் தக்காளி ஒரு முதன்மையான காய்கறி பயிராக நாம் சாகுபடி செய்கிறோம். அதிக பரப்பளவில் நல்ல ரகங்களை கொண்டு நாம் சாகுபடி செய்த போதும் தக்காளி மகசூல் குறைந்த அளவை காணப்படுகின்றது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் தகுந்த விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை நாம் கடைபிடிக்காததே முக்கியமான காரணம். தக்காளி பழங்களிலிருந்து நாம் விதை உற்பத்தி செய்யும் பொழுது அதில் நமக்கு வந்து 0.7% வரை தான் விதைகள் கிடைக்கின்றது. அதாவது 1 கிலோ விதையை பெற வேண்டுமெனில் நாம் 120 முதல் 140 கிலோ பழங்களை எடுத்தால்தான் அதில் 1 கிலோ விதையை பெற முடியும். இவ்வாறு குறைந்த அளவே விதையை பெறும் தக்காளியிலிருந்து நல்ல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு விதை உற்பத்தி செய்யலாம் என்பதை நாம் இப்பொழுது காணலாம். அதாவது நிலத்தேர்வு செய்யும் போது முந்தைய பருவத்தில் வேறு ரக தக்காளி பயிரிடப்படாத வகையை தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியம். இவ்வாறு செய்வதால் தான் தோன்றி பயிர்களில் ஏற்படும் இனக்கலப்பை தவிர்க்கலாம். விதை உற்பத்தி செய்யும் பொழுது முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது பயிர் விலகு தூரம். அதாவது தக்காளி பெரும்பாலும் தன் மகரந்த சேர்க்கையுடைய ஒரு காய்கறி பயிர். பயிரப்படும் விதை பயிரானது பிற ரக வயல்களிலிருந்து குறைந்தது 25 மீட்டர் தூரமாவது தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இனக்கலப்பு ஆகாமல் தவிர்க்கலாம். விதை உற்பத்தி செய்வதற்கு ஏற்ற பருவம் என்னன்னு பார்த்தோம்னா ஜூன் டு செப்டம்பர் மற்றும் டிசம்பர் டு மார்ச் மாதங்கள் தான் இந்த விதை உற்பத்திக்கு சிறந்த பருவமாகும். அப்பருவங்களில் விதைகளை பிரித்தெடுத்த பின் உலர்த்துவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் நன்கு அமைகின்றன. எனவே விதை உற்பத்திக்கு ஏற்ற பருவம் ஜூன் டு செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மார்ச் மாதமே ஆகும். 1 ஹெக்டேரில் நாம் விதை உற்பத்தி செய்ய வேண்டுமெனில் அதற்கான விதை அளவு 300 to 400 கிராம் விதை அளவு தேவைப்படுகின்றது. இதுவே வீரிய ஒட்டு ரகம் உற்பத்தி எனில் விதை அளவானது ஆண் தாயாதி விதைகளுக்கு 25 கிராமும் பெண் தாயாதி விதைகளுக்கு 100 கிராமும் தேவைப்படுகின்றது. விதை விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். 1 ஹெக்டேருக்கு தேவையான விதையை 150 கிராம் அசோஸ் பயிரிடம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை ஒட்டும் துருவத்துடன் நன்கு கலந்து பின்பு 105 கிராம் அசோஸ் பயிரிடம் கொண்டு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் நல்ல வாளிப்பன நாற்றுகளை நாம் பெற முடியும். 1 ஏக்கருக்கு தேவையான 105 கிராம் விதையை விதைக்க 3 சென்ட் நாற்றங்கள் விதை போதுமானது. அதாவது 1 மீட்டர் அகலமுள்ள மேட்டு பாத்திகளில் 10 சென்டிமீட்டர் இடைவெளிகளில் கோடுகள் போட்டு விதைகளை பரவலாக விதைக்க வேண்டும். பின்பு கோடுகள் போட்ட விதைகளை மணல் அல்லது நாற்றங்கள் மண் கொண்டும் மூடிவிட வேண்டும். மேட்டு பாத்திகள் நன்கு மூழ்கும் அளவிற்கு நம்ம நீர் பாய்ச்சி நாற்றுகள் முளைத்த பிறகு வாரம் 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். தற்போது மேட்டுப்பாத்தி முறையை விட பெரும்பாலும் குளித்தட்டு நாற்றங்கள்களையே அனைவரும் பயன்படுத்தி வருவதால் அம்முறையிலும் நம் நாற்றுகளை வாளிப்பான நாற்றுகளை பெறலாம். தக்காளி நாற்றுகளை நாற்று வீட்டை 25 to 30 நாட்களில் எடுத்து நட வேண்டும். நன்கு பராமரிக்கப்பட்ட நாற்றங்காலிலிருந்து எடுக்கப்பட்ட வீரிய நாற்றுகளே நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். எனவே நாற்று பராமரிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. பின்பு வாளிப்பான நாற்றுகளை எடுத்து பார்கள் நன்கும் நனையும் அளவிற்கு நீர் பாய்ச்சி ரகத்திற்கு ஏற்றவாறு இடைவெளி விட்டு அதனை நட வேண்டும். காலை மற்றும் மாலை வேளையில் மிதமான வெயிலில் நட வேண்டும். வெயில் அதிகம் உள்ள மதிய வேளையில் நடுவதை தவிர்க்க வேண்டும். நட்ட 3வது நாள் மறுபடியும் நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு நாம் நீர் பாய்ச்சுவதால் நாற்றுகள் நன்கு வேர்விட்டு துளிர்க்க ஏதுவாகின்றது. அடுத்து இந்த விதை உற்பத்தியில் கடவன் அகற்றுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பராமரிப்பு. தக்காளி விதைக்காக நடவு செய்யப்பட்ட பாத்திகளில் அந்த குறிப்பிட்ட தக்காளி ரகத்தின் குணாதிசயங்களிலிருந்து மாறுபட்டு தருகின்ற எல்லா பயிர்களையும் களைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட முக்கியமாக வைரஸ் நோய் தாக்கிய செடிகளை வந்து தக்க தருணத்தில் நீக்க வேண்டும். முக்கியமாக பூக்கும் தருணத்திற்கு முன்னரே நீக்கிவிடுதல் நல்லது. இதன் மூலம் இனக்கலப்பில்லாத சுத்தமான நல்ல விதைகளை நாம் உற்பத்தி செய்ய முடியும். இந்த கலவணங்களை அகற்றும் போது 3 தருணங்களில் மிக முக்கியமாக இந்த கலாமன்களை நீக்க வேண்டும். அவை பூக்கும் முன், காய்த்த பின், அறுவடைக்கு பின் ஆகிய மூன்று முக்கிய தருணங்களில் கலவன்களை நீக்கிவிட வேண்டும். செடிகள் பூக்கும் முன் அவற்றின் உயரம், கிளைகளின் எண்ணிக்கை, தண்டு மற்றும் இலைகளின் நிறம் இவற்றை கொண்டு கலவன்களை நீக்க வேண்டும். காய் காய்த்த பின் பழத்தின் வடிவம், நிறம் மற்றும் பருமன் இவற்றை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும். உதாரணத்திற்கு PKM1 தக்காளி ரக செடிகள் குட்டையாகவும் சுமார் 45 சென்டிமீட்டர் உயரமாகவும் வளரக்கூடியது. தண்டு மற்றும் இலைகள் கரும் பச்சை நிறத்துடன் காணப்படும். இக்குணாதிசயங்கள் இல்லாமல் அதிகம் வளர்ந்தும் படர்ந்தும் தண்டு பகுதிகளில் ஊதா நிறங்களுடன் இருக்கும் செடிகளை அகற்றிவிட வேண்டும். இவ்வாறு அந்தந்த ரக செடிகளுக்கு ஏற்ற அதன் குணாதிசயங்களை கண்டறிந்து அந்த குணாதிசயங்களிலிருந்து மாறுபட்ட அனைத்து செடிகளையும் அகற்றிவிட வேண்டும். எனவே வயல் தரத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் அதிகபட்சமாக 0.2% அளவே கலவன்களை நாம் அனுமதிக்கலாம். அதேபோல் 0.5% நோய் தாக்கப்பட்ட செடிகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். அதற்கு மேல் கலவன்களோ அல்லது நோய் தாக்கப்பட்ட செடிகளோ இருந்தால் அந்த வயலை நாம் தரமான வயலாக கொள்ள முடியாது. அவற்றை விதைக்காக உபயோகப்படுத்தவும் கூடாது. அடுத்ததாக வீரிய ஒட்டு ரகம் எவ்வாறு வளர்ப்பது என்பதை பற்றி நாம் விரிவாக காணலாம். வீரிய ஒட்டு ரகத்தில் பெண் மற்றும் ஆண் விதைகளை 4:1 என்ற விகிதத்தில் விதைக்க வேண்டும். இதற்கான தனியாக தொழில்நுட்பம் உள்ளது. அதன்படி பெண் வயலில் ஆண் மலர் நீக்கம் செய்து மற்றும் மகரந்தத்தை நாம் தூவ வேண்டும். முதலில் பெண் செடிகள் பூக்க ஆரம்பித்தவுடனே தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்க வேண்டும். பெண் செடியில் அடுத்த நாள் மலரும் நிலையில் உள்ள மொட்டுக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின் மொட்டுக்களில் உள்ள அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்தப்பை ஆகியவற்றை சூழ் தண்டிற்கோ அல்லது சூழ்முடிக்கோ சேதம் ஏற்படாத வண்ணம் நம் கைகளால் நீக்கிவிட வேண்டும். அவற்றை சிவகப்பு நிற காகித பைகளை கொண்டு மூடிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதால் அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுவதை தடுக்கலாம். இத்தொழில்நுட்பத்தை மாலை 3 மணி முதல் 5 மணி வரை செய்ய வேண்டும். முடிந்த மட்டிலும் அடுத்த நாள் மலரும் நிலையில் உள்ள அனைத்து மொட்டுக்களிலும் ஒன்றுவிடாமல் இத்தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும். பின் அடுத்த நாள் காலை ஆண் செடியில் உள்ள பூக்களை பறித்து அப்பூக்களின் மகரந்த தூளை சிவப்பு காகிதங்களை அகற்றி பெண் செடியில் உள்ள சூழ்முடையில் அனைத்து பக்கங்களிலும் படும்படியாக தடவ வேண்டும். இவ்வாறு தடவிய பின் அம்மலரை வெள்ளை நிற காகித பைகளை கொண்டு மூடிவிட வேண்டும். ஒரு ஆண் பகுதியில் உள்ள மகரந்தத்தை நாம் 7 பெண் பூக்களுக்கு உபயோகிக்கலாம். இவ்வாறு மகரந்தம் தூவுவதை காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் தினமும் செய்து வர வேண்டும். இப்படி தொடர்ந்து பூ பூத்து முடியும் வரை, அதாவது 9 வாரங்களுக்கு செய்து வர வேண்டும். நல்ல தரமான விதை உற்பத்திக்கு சரியான உர நிர்வாகம் செய்ய வேண்டும். 1 ஏக்கருக்கு 60 கிலோ யூரியாவும் 240 கிலோ சூப்பரும் 64 கிலோ பொட்டாசும் இட வேண்டும். தக்காளி வந்து தானிய பயிர்கள் போல் ஒரே அறுவடையாக செய்ய முடியாது. 8 முதல் 10 அறுவடை வரை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது முதல் மற்றும் கடைசி ஓரிரு அறுவடைகளை காய்கறிக்காக மட்டுமே எடுத்துக்கொண்டு இடைப்பட்ட அறுவடையிலிருந்து கிடைக்கும் விதைகளை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த விதைகள் நல்ல முளைப்புத்திறன் மற்றும் வீரியமுடையதாக இருக்கும். அறுவடைகளை செய்யும்போது பழங்கள் நன்கு பழுத்து முதிர்ந்திருக்கிறதா என்று பார்த்த பின்னே அறுவடை செய்ய வேண்டும். அதேபோல் அறுவடை செய்த பின்பு நடுத்தரமான நல்ல பெரிய பழங்களை மட்டுமே விதை எடுப்பதற்காக உபயோகிக்க வேண்டும். இதுபோல் தரம் பிரித்த பழங்களை மட்டுமே விதை எடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். அறுவடை முடிந்த பின்பு தேர்ந்தெடுத்த ரகத்திலிருந்து வேறுபட்ட பழங்களை, மேலும் சிறிய பழங்களை, நோய் மற்றும் காய்ப்புழு தாக்கிய பழங்களெல்லாம் அகற்றிவிட்டு நல்ல தரமான பழங்களை மட்டுமே விதை எடுக்க பயன்படுத்தலாம். அவ்வாறு செய்வதால் நம் நல்ல தரமான விதைகளை பிரித்தெடுக்க முடியும். அறுவடை முடிந்த பின்பு விதை பிரித்தெடுப்பதற்கு நாம் சரியான முறையை கையாள்வது இன்றியமையாதது. ஏனெனில் விதைகள் வீரியம் மற்றும் அதன் சேமிப்பு தன்மை இரண்டும் விதை பிரித்தெடுக்கும் முறையையே சார்ந்துள்ளது. எனவே சரியான முறையில் நாம் விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். தக்காளியில் விதையை பிரித்தெடுக்க நாம் அமில முறையை மேற்கொள்வது மிகவும் சிறந்தது. அமில முறை என்றால், அதாவது விதை பிரித்தெடுக்க தேர்ந்தெடுத்த பழங்களை நன்கு கசக்கி கூழாக்கி கொள்ள வேண்டும். பழங்களை பிளாஸ்டிக் அல்லது சிமெண்ட் தொட்டியில் எடுத்துக்கொண்டு அதை நன்கு கசக்கி கூழாக்கி 1 கிலோ பழக்கூழுக்கு 10 இருபது மில்லி ஹைட்ரோகுளோரிக் என்ற அமிலத்தை சேர்த்து நன்கு கலக்கிவிட வேண்டும். இவ்வாறு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த கலவையை ஒரு அரை மணி நேரம் வைத்திருக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவற்றை ஓரிரு முறை நன்கு கலக்கிவிட வேண்டும். இவ்வாறு அரை மணி நேரம் வைத்திருக்கும் பொழுது விதைகள் பிரிந்து தொட்டியின் அடிப்பாகத்தில் தங்கிவிடும். பின் அதில் நீர் சேர்த்து நீரின் மேல் மிதக்கும் கூழ் பகுதியை அகற்றிவிட்டு நீரில் மூழ்கியுள்ள விதைகளை மட்டும் எடுத்து மீண்டும் 2-3 முறை நன்கு நீர் விட்டு கழுவிய பின் அதை பயன்படுத்த வேண்டும். அதிக பரப்பளவில் தக்காளி விதை சாகுபடி செய்திருந்தால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தக்காளி விதை பிரித்தெடுக்கும் கருவியையும் நாம் பயன்படுத்தலாம். இந்த அமில முறை விதையை பிரித்தெடுக்கும் போது பிளாஸ்டிக் வாளி அல்லது சிமெண்ட் தொட்டியை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். இரும்பு ட்ரம் அல்லது தகர வாளி இவற்றை உபயோகப்படுத்தக்கூடாது. எனவே இந்த இரும்பு ட்ரம்மில் உள்ள கூழ் அமிலம் சேர்க்கும் போது வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு விதையின் முளைப்பு மற்றும் வீரியத்திறனை பாதிக்கும். எனவே இந்த முறைக்கு பிளாஸ்டிக் வாழை அல்லது சிமெண்ட் தொட்டியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு அந்த அமில முறையை உபயோகப்படுத்துவதால் விதைகளை நோய் மற்றும் பூஞ்சான தாக்குதலிலிருந்து நாம் காக்கலாம். அமில முறையில் விதையை பிரித்தெடுத்த பின்பு அதனை முறைப்படி உலர வைக்க வேண்டும். நன்கு கழுவிய விதைகளை சாக்கு பைகளில் லேசாக பரப்பி 8-10 மணி நேரம் வரை நிழலில் உலர வைக்க வேண்டும். பின்பு சூரிய ஒளியில் உலர வைக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, விதைகளை வெயிலில் உலர்த்தும் போது தினமும் காலை 8-12 மணி வரை மட்டுமே உலர்த்த வேண்டும். மாலை நேரத்தில் 3-5 மணி வரை மட்டுமே உலர்த்த வேண்டும். இடைப்பட்ட நேரத்தில் அதாவது 12-3 மணி வரை உள்ள காலத்தை நாம் தவிர்ப்பது அவசியம். ஏன்னா அந்த இடைக்கால நேரத்தில் சூரியனின் புற ஊதா கதிர்களின் வீச்சு மிக அதிகமாக இருக்கும். வெயிலின் வெப்பநிலையும் உச்சத்தில் இருப்பதால் விதையின் தரம் வந்து மிகவும் பாதிக்கப்படும். இந்த பிரித்தெடுத்த விதைகளை சுத்திகரிப்பு செய்யும் போது BSS 10 கம்பி வலை கொண்ட சல்லடைகள் கொண்டு சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு தரமாக உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலில் உள்ள விதை குணாதிசயங்கள் அனைத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு பெற்றிருந்தால் மட்டுமே அந்த விதைகளை விற்பனைக்கு அனுப்ப முடியும். அதாவது விதைகள் குறைந்தபட்சமாக சுத்தமான விதைகள் 98% இருக்க வேண்டும். பிற இன பயிர் விதைகள் அதிகபட்சமாக 1 கிலோவுக்கு 10 மட்டுமே இருக்கலாம். களை விதைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. குறைந்தபட்ச முளைப்பு திறன் தக்காளிக்கு 70% ஆகும். 70% விட குறைவாக இருப்பினோம் அல்லது சுத்தமான விதைகளாக இல்லாவிட்டால் அந்த விதைகள் விற்பனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்வாறு சுத்தமாக நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்த பின் சரியான முளைப்பு திறன் உள்ள விதைகளை 8% ஈரப்பதத்திற்கு உலர்த்தி நாம் சேமிக்கலாம். காற்று புகாத பையனில் 6% உலர்த்த வேண்டும். காற்று புகும் பையனில் 8% உலர்த்தி பின்பு சேமிக்கலாம். விதைகளை சேமிப்பதற்கு முன் பூஞ்சான கொல்லியான திறம் அல்லது கேப்டான் மருந்தை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து சேமிக்கலாம். இந்த மாதிரியான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் நல்ல தரமான வீரியமுள்ள நாற்றுக்களை பெற ஏதுவாகிறது. மேலும் விவசாய பெருமக்கள் இந்த விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்து நல்ல லாபமும் ஈட்ட முடியும். நன்றி.
இதுவரை தக்காளியில் விதை உற்பத்தி குறித்த விவரங்களை கேட்டோம். விவரங்களை நமக்காக கூறியவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதைநுட்ப அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் வி. மனோன்மணி அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 042224310555 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.